Paramahamsa, Parivrata, Acharya, Shtunkas, Srimad Bhagavad Gita, Unmai Urabil Kijai, Hare Krishna. Namo Vishnu Padaya Krishna Prishthaya Bhutale, Srimate Bhaktivedanta Swaminiti Namine Namaste, Sarasvata Deva Gauravani Pracharine, Nirvishesha Shunyavadi Paschatta Vishatari. Hare Krishna. You don't have any more of these? Chatais, whatever you call it. You're sitting on? You all like to sit on the stone, is it? Do you have more? It's better to sit on. Om Namo Bhagavate Vasudevaya.
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 Srimad Bhagavad Gita, as it is, translation and commentary by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, Chapter 4, Text 11.
Srimad Bhagavad Gita, Unmai Urabil, Adhyaya Nandri, Padam Padamandru, Maniberku, Purvare Rangeva, Tevitra Adhashanda Bhaktivedanta Swami Prabhupada.
Yei
yata
mam prapadyante tam tatha
eva
bhajami aham mama vartma anuvartante manushyah artha sarvashah yeyata mam prapadyante
prapadyante
tams tathaiva bhajamyaham mama vartmanu vartante manushyah partha sarvashah yeyatha mam prapadyante tams tathaiva bhajamyaham mama vartmanu vartante manushyah partha sarvashah
yeyatha mam prapadyante tams tathaiva bhajamyaham mama vartmanu vartante manushyah partha sarvashah
yeyatha mam prapadyante
Manushyah
Pata Sarvashah
Manushyah Pata
So just do it in Tamil. Ye.
Ye.
Ellorum.
Ellorum.
That's the updated version you have.
Yatha.
Yatha.
Yavvaru.
Yavvaru.
Maam.
Maam.
Ennidam.
Ennidam.
Prapadyante.
Prapadyante.
Saranadaginranaro.
Saranadaginranaro.
Taan.
Taan.
Avargalidam.
Avargalidam.
Tatha.
Tatha.
Avvare.
Avvare.
Eva.
Eva.
Nichayamaga.
Nichayamaga.
Bhajami.
Bhajami.
Palanadikindre.
Palanadikindre.
Aham.
Aham.
Naan.
Naan.
Mama.
Mama.
Yanadu.
Yanadu.
Vartma.
Vartma.
Pade.
Pade.
Anuvartante.
Anuvartante.
Pinpatrukindrana.
Pinpatrukindrana.
Manushyaha.
Manushyaha.
Ella manidhargalum.
Ella manidhargalum.
Partha.
Partha.
Prithavin magane.
Prithavin magane.
Sarvashaha.
Sarvashaha.
Ella vidathilum.
Ella vidathilum.
As all surrender unto me, I reward them accordingly. Everyone follows my path in all respects, O son of Pritha.
என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலனளிக்கின்றேன். பிரித்தாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர்.
Yeah, please read the purport in Tamil.
பொருளுரை. ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அவரது பல்வேறு தோற்றங்களின் மூலம் தேடிக்கொண்டுள்ளனர். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அவரது உருவமற்ற பிரம்மஜோதியாகவும் அணுத்துகளுள் உட்பட எல்லாவற்றிலும் வீட்டிற்கும் பரமாத்மாவாகவும் ஓரளவிற்கே உணரப்படுகிறார். ஆனால் தனது தூய பக்தரால் மட்டுமே கிருஷ்ணர் முழுமையாக உணரப்படுகிறார். எனவே ஒவ்வொருவரது உணர்வுக்கும் அவரே லட்சியமாதலால் தத்தம் ஆவலுக்கு ஏற்ப உறவாடுவதில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைகின்றனர். திவ்யமான உலகிலும் பக்தரின் விருப்பத்திற்கு ஏற்ப தனது தூய பக்தர்களுடன் திவ்யமான மனநிலையில் உறவாடுகிறார். ஒரு பக்தர் கிருஷ்ணரை பரம எஜமானராகவும் மற்றவர் தனது நெருங்கிய தோழனாகவும் மற்றொருவர் தனது மகனாகவும் மேலும் ஒருவர் தனது காதலனாகவும் விரும்பலாம். தன்னிடம் அவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கு ஏற்ப அவர் எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடின்றி பலனளிக்கின்றார். பௌதிக உலகிலும் இதே போன்ற உணர்வு பரிமாற்றங்கள் உண்டு. பல்வேறு வழிகளில் வழிபடுவோருக்கு ஏற்ப பகவான் சரிசமமாக பரிமாற்றம் செய்கிறார். தூய பக்தர்கள் ஆன்மீக உலகிலும் சரி இப்பௌதிக உலகிலும் சரி பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைங்கரியம் செய்வதால் அவரது அன்பு தொண்டில் திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றனர். கிருஷ்ணர் தங்களது தனித்துவத்தை இழந்து ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருவவாதிகளுக்கும் தனது தேஜஸினால் அவர்களை கிரகித்துக் கொள்வதன் மூலமாக உதவுகின்றார். இத்தகு அருவவாதிகள் ஆனந்தமயமான முழுமுதற் கடவுளின் நித்திய உருவத்தை ஏற்க மறுக்கின்றனர். எனவே தங்களது தனித்துவத்தை அழித்துக் கொண்ட இவர்களால் இறைவனின் உன்னத கைங்கரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது. இவர்களில் சிலர் அருவ நிலையிலும் ஸ்திரமாக வசிக்க இயலாமல் செயல்களுக்கான தங்களது ஆழமான விருப்பங்களை வெளிக்காட்ட மீண்டும் பௌதிக தளத்திற்கு திரும்பிவிடுகின்றனர். ஆன்மீக உலகங்களில் இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. பதிலாக இப்பௌதிக உலகில் செயல்பட மீண்டும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. யக்ஞேஸ்வரரான பகவான் பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்பவர்களுக்கு அதற்கு உண்டான பலனை அளிக்கின்றார். மேலும் சித்திகளை நாடும் யோகிகளுக்கு அத்தகு சக்திகள் அளிக்கப்படுகின்றன. வேறு விதமாக கூறினால் வெற்றி பெறுவதற்கு அனைவருமே அவரது கருணையை நம்பியுள்ளனர். பலவிதமான ஆன்மீக முறைகள் அனைத்தும் ஒரே பாதையில் அடையப்படும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளாகும். எனவே கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவத்தை வந்தடையும் வரை மற்ற எல்லா பயிற்சிகளும் பூரணமற்றவையே. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது காண்டம் 3வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. அகாம சர்வ காம வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜதே புருஷம் பரம். ஒருவன் ஆசை அற்றவனாயினும் அதுவே பக்தனின் நிலை. எல்லாவித பலன் தரும் விளைவுகளில் ஆசை உடையவனாயினும் அல்லது முக்திய விரும்புபவனாயினும் பக்குவத்தின் உயர்நிலையான கிருஷ்ண உணர்வை அடைவதற்காக எல்லா முயற்சிகளுடன் பரமபுருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும்.
What's that word? Yajeta Purusham Param. How do you have it written there? In the Bhagavatam verse which is quoted at the end of this purport?
Yes, ma'am.
How is the last line?
Ejeta purusham.
Okay, all right. So I thought it was written wrongly, just you pronounced it wrongly. So, as you are all aware, there are many gods in Hinduism. Many. And in Hinduism, you can worship practically anything. Well, God is everything. God is everything, God is everywhere, God is in everything. So, it should be alright to worship anything as God, because everything is God. Well, in one sense that's true. But in a more important sense, it's not true. Because one gets a different result from understanding who is actually Bhagavan and worshipping him, and from just worshipping anyone or anything as Bhagavan.
பகவான் அப்படின்னா யார் அப்படிங்கறத முறையா தெரிஞ்சு வழிபடுறவங்களுக்கும் எல்லாவற்றையும் எதை எடுத்தாலும் அதையும் கடவுள் அப்படின்னு வழிபடுறவங்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு.
Now the Ayyappa season is beginning.
இப்ப ஐயப்ப கோயில் போறவங்களுடைய காலம் வந்து ஆரம்பமாயிருக்கு.
So people, they go through various severe austerities like not eating meat for 40 days.
மக்கள் வந்து ரொம்ப கடுமையான தவங்களை செஞ்சு செய்யற மாதிரி தெரியும். அதாவது 40 நாட்களுக்கு மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது.
And then they have to walk up a hill after getting a train down to Sabarimalai area. They have to walk up some hills.
அவங்க வந்து சபரிமலை ஏரியாவுக்கு ரயில்ல பயணம் செஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து மலையில ஏறி போகணும்.
And then if they followed the vow properly without smoking cigarettes in the toilet without anyone seeing them, then they can see a light. So
அப்ப அவங்க வந்து முறையா இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா, அதாவது யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கழிவறைக்குள்ள போய் புகைப்பிடிக்கிறது அந்த மாதிரியான தவறான செயல்கள்லாம் செய்யாம அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அங்க போய் அவங்க வந்து ஜோதியை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க.
Jyoti, yeah, that's the word. They see the Jyoti.
அவங்க அங்க ஜோதியை பார்க்கறாங்க.
And different people worship different what they consider to be god or gods or goddesses.
பல்வேறு மக்கள் கடவுள் அப்படினோ அவங்க கடவுளா எதை யார நினைக்கறாங்களோ அவங்களையும் பெண் தெய்வங்களையும் கூட வழிபடுறாங்க.
But it's not that everyone gets the same result.
எல்லாரும் ஒரே பலன் அடைவாங்க அப்படினு கிடையாது.
Recently there was someone who, one of the many gurus that, or so-called gurus that people call, why don't they all sit and listen? Better than playing volleyball, you'll get a better result.
Volleyball விளையாடுறதுக்கு பதிலா நீங்க உட்கார்ந்து ஆன்மீக விஷயங்களை கேட்கலாம், அதன் மூலமா நிறைய பலன் அடையலாம். உட்கார்ந்து கேட்க சொல்றாரு. ஆமா,
you can get spiritual knowledge.
நீங்க ஆன்மீக அறிவை இங்க அடைய முடியும்.
Please come and sit and learn something which you'll never learn in your school.
தயவுசெய்து வந்து உட்கார்ந்து விஷயங்களை கேளுங்க. இதை நீங்க வந்து உங்களுடைய பள்ளியில எப்பவுமே நீங்க கேட்க போறது கிடையாது.
Thank you. That's very nice. Please sit and listen, and then we'll give you. You don't have to worry for your meal. You can take your prasadam here.
நீங்க உட்கார்ந்து இங்க விஷயங்களை கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க உங்களுடைய உணவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்க நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்போம்.
Now, Bhagavad Gita is a book of knowledge, obviously, isn't it?
Bhagavad Gita is a book of knowledge.
Now, if by worshipping anything or anyone, one would get the same result, then there'd be no need of reading Bhagavad Gita.
Bhagavad Gita பரிபூர்ணமா போயிடும்.
If everything is just all the same, then you don't need to learn anything.
எல்லாமே ஒண்ணுதான் அப்படினா நீங்க எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையே.
But in Bhagavad Gita, Bhagavan teaches us.
பகவத் கீதையில பகவான் நமக்கு உபதேசிக்கிறார்.
We find the words when Krishna is speaking, we find Shri Bhagavan Uvacha. Krishna, Shri Bhagavan means Shri Bhagavan. Uvacha means is speaking.
பகவத் கீதையில பகவான் பேசும்போது கிருஷ்ணர் பேசும்போது ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லப்படுது. ஸ்ரீ பகவான் அப்படிங்கிறது கிருஷ்ணரை குறிக்கிறதுக்காக உபயோகப்பட்டிருக்கு. உவாச்சா அப்படின்னா அவர் சொல்றாருன்னு அர்த்தம்.
And he establishes that there is a different result obtained from different forms of worship.
பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளின் மூலமா பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறத அவர் நிலைநாட்டுறார்.
That makes sense, doesn't it? You get different results according to different activities.
அது பொருந்தக்கூடியதா தானே இருக்கு. நம்ம செய்யக்கூடிய பல்வேறு செயல்களின் மூலமா நம்ம பல்வேறு விதமான பலன்களை தானே அடைகிறோம்.
If you take some wheat flour and mix it with a little water and roll it out, then you can get some chapatis.
நீங்க வந்து கோதுமை மாவு எடுத்து அத கொஞ்சம் தண்ணில கலந்து அத வந்து தேய்ச்சு அத நீங்க சுட்டு எடுத்தீங்க அப்படினா நீங்க ஒரு சில சப்பாத்தி கூட கிடைக்கும்.
And if you get some rice flour or whatever, then you or you cook some rice in a pot, it's a different thing to chapati.
நீங்க ஒரு அரிசி எடுத்து அடுப்ப போட்டு வேக வச்சீங்க அப்படினா அது வந்து சப்பாத்தில இருந்து வேறுபட்டது.
Now here Krishna says that I reciprocate with everyone according to their to the degree or the way in which they approach me.
இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படினா அவர்கிட்ட மக்கள் என்ன மாதிரியான விதத்துல சரணடைறாங்களோ அந்த மாதிரி நானும் பலன் அளிக்கிறேன்னு சொல்றார்.
Now this doesn't mean that everyone is God and anything is God.
இதனால எல்லாமே கடவுள்தான் யார் எல்லாருமே கடவுள்தான் அப்படினு நாம நினைக்க முடியாது.
Or that any form of worship is the same.
எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் ஒண்ணு அப்படினு நாம நினைக்க கூடாது.
But it means that Krishna is overseeing everything.
அப்படினா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணர் எல்லாத்தையும் பராமரிக்கிறார் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றார்.
It's true that if we worship different what are called demigods, then we can get boons from them.
தேவர்கள் அப்படினு சொல்லப்படக்கூடியவங்கள வழிபடுறதுக்கு மூலமா அவங்க கிட்ட இருந்து சில வரங்களை பெறலாம் அப்படிங்கிறது உண்மைதான்.
வரம், yeah, that word is there. Boons. Kamshanta karmanam siddhim yajantiteha devataha kshipram hi manushe loke siddhir bhavati karmaja. Here in this chapter, just before, Lord Krishna says that people who desire success in material work, they worship demigods.
Inga ide adhyayatha konja shlokathukku munnadi bhagavan solrar மக்கள் யார் வந்து ஜட வாழ்க்கையில வெற்றி அடைந்தோ அவங்க பல்வேறு தேவர்களை
வழிபடுறாங்க.
அவங்க அதற்கான பலனை வெகு விரைவிலேயே
அடைகிறாங்க.
அவங்க தங்களுடைய பலநோக்கு செயல்களில் வெற்றி
அடைகிறாங்க.
உடனே நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப நல்லது
தானே, அதனால
நம்ம அதை பண்ணணும்.
But elsewhere in Bhagavad Gita, Lord Krishna says, antabhaktu phalam tesham tad bhavatyalpamedhasam, that those who worship demigods are less intelligent because the reward that they get is temporary.
Bhagavad Gita inde innore edathula paathinga appadina Bhagavan Krishna solrar yaar vandu devargala valipadraangalo avanga romba kuraivana buddhi udayavargal.
So
ஏன் அப்படின்னா அவங்க அடையக்கூடிய பலனானது தற்காலிகமானதுங்கிறார்.
So one can get material results by worshiping demigods, that's true.
ஒருத்தர் தேவர்களை வழிபடுறதன் மூலமா ஜட லாபங்களை அடையலாம், அது உண்மைதான்.
But those material results are always temporary.
ஆனா அந்த ஜட பலன்கள் எல்லாமே தற்காலிகமானது.
They don't really help us.
அது நமக்கு எந்த விதத்திலையும் உண்மையில உதவி செய்யறது கிடையாது.
And even the demigod's ability to give any boon, that also comes from Krishna.
உண்மையில சொல்ல போனா வரங்களை கொடுக்கறதுக்கு தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தகுதி கூட
கிருஷ்ணர் கிட்டதெல்லாம் வருது. As Lord Krishna states in Bhagavad Gita, Mayaiva Vihitan Hitan, whatever is given by the demigods, ultimately that power comes from Krishna.
பகவான் கிருஷ்ணரே கீதையிலேயும் சொல்றார், என்னெல்லாம் பழங்கள் வந்து தேவர்களால் கொடுக்கப்படுதோ இறுதியில் அந்த பழங்கள் எல்லாம் என்னால தான் கொடுக்கப்படுதுங்கிறார்.
So if we worship various demigods, it's true in one sense we are worshiping Krishna.
அதனால ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தேவர்களை வழிபடுறது அப்படிங்கிறது கிருஷ்ணரை வழிபடுறது மாதிரி தான்.
Because they are different aspects of Krishna.
ஏன் அப்படின்னா அவர்கள் கிருஷ்ணருடைய பல்வேறு தன்மைகளை தாங்கியிருக்காங்க.
They are representatives of Krishna.
அவர்கள் கிருஷ்ணருடைய பிரதிநிதிகளா இருக்காங்க.
But because the demigod worship is executed without proper knowledge.
ஆனா இந்த தேவர்களை வழிபடுறது அப்படிங்கிறது முறையான அறிவு இல்லாம செயல்படுறதன் காரணமா
without knowledge of who the demigod is in relationship to Krishna.
கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய உறவுல தேவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்காம செயல்படுறதன் காரணத்தினால
பிகாஸ் இட் இஸ் அண்டர்டேக்கன் ஃபார் அன் இக்னோபிள் மோட்டிவ்.
யென்
யூ நோ இக்னோபிள் மீன்ஸ்
ஆப்போசிட் டு நோ.
யா தட்ஸ் ரைட்.
நேர்மையற்ற ஒரு காரணத்துக்காக காரணத்தை அடிப்படையா வச்சு செயல்படுறதுனால
ஃபார் எ பேஸ் மோட்டிவ் மீன்ஸ் எ லோ மோட்டிவ்.
ரொம்ப கீழ் நிலையில இருக்கக்கூடிய குறிக்கோளை வச்சு செயல்படுறது காரணத்தினால
therefore the result of worshiping the actual Bhagavan that is not achieved.
அந்த காரணங்களால உண்மையான பகவானை வழிபடுறதன் மூலமா என்ன பலன் அடையப்படுமோ அந்த பலன் அடையப்படுறது கிடையாது.
Now even some people who there are, we find some modern gurus in the world who people claim them to be Bhagavan.
நாங்க பார்க்கறோம் நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சில குருக்களை வந்து மக்கள் வந்து அவங்களே கடவுள் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறத.
And such persons, some of them may have some சக்தி also.
அத்தகைய நபர்கள்ல ஒரு சிலருக்கு ஒரு சில சக்திகள் கூட இருக்கலாம்.
But that also doesn't make them the supreme.
அந்த சக்திகள் அவங்களை வந்து கடவுளாக்கிறது கிடையாது.
That power that they have is limited and temporary.
அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே ஒரு வரம்பிற்கு உட்பட்டது மற்றும் தற்காலிகமானது.
And that's also derived from Krishna.
அந்த சக்திகள் கூட கிருஷ்ணர் கிட்ட இருந்து பெறப்படுவதுதான்.
Not even directly but from Krishna's external energy.
உண்மையில கிருஷ்ணர்கிட்ட இருந்து நேரடியா பெறப்படக்கூடியது கிடையாது, அது கிருஷ்ணருடைய வெளிப்புற சக்தியின் மூலமா பெறப்படக்கூடியது.
Such persons who by showing some little powers they claim themselves to be God, they are a long way from God.
எத்தகைய நபர்கள் வந்து தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில சின்னஞ்சிறு சக்திகளை வெளிக்காட்டி அதன் மூலமா தங்களே கடவுள் சொல்றாங்களோ அவங்க கடவுள்ல இருந்து ரொம்ப தொலைவுல
இருக்கிறாங்க.
மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இத்தகைய நபர்களுக்கு மத்தியில் அணுகிறது மூலமா நானும் மதம் சார்ந்தவனும் ஆயிடுறேன்
அப்படின்னு.
ஆனா உண்மையான பலன் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அவங்க கடவுள் இருந்து இன்னும் ரொம்ப தொலைவுல தான் போறாங்க.
Because by not understanding who actually Bhagavan is and worshipping someone else as Bhagavan, they make offenses toward the real Bhagavan who is Krishna.
உண்மையான பகவான் யார் அப்படிங்கறத தெரியாம போலியான ஒரு பகவானை வழிபட்டு இருக்கிறதன் காரணத்தினால அவங்க கிருஷ்ணர் கிட்ட இருந்து ரொம்ப தொலைவுல போறாங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணருக்கு உண்மையான பகவானான கிருஷ்ணருக்கு அபராதம் கிடைக்கிறாங்க.
So there is a tremendous ignorance in human society as to the nature of genuine religion.
உண்மையான நேர்மையான தர்மம் அப்படிங்கறதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில ரொம்ப தவறான அபிப்பிராயங்கள் இருக்கு.
Different people are claiming that this is God, no that is God, something else is God, someone else is God.
பல்வேறு நபர்கள் பாத்தீங்கன்னா இவர்தான் கடவுள், அவர்தான் கடவுள், இன்னொரு நபர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
Some people claim that Jesus is God, although he himself never claimed it.
ஒரு சில மக்கள் இயேசுவே கடவுள்ன்றாங்க, அவர் எப்பவுமே வந்து தன்னை கடவுள்னு சொல்ல கிடையாது, இருந்தாலும் அப்படி சொல்றாங்க ஒரு சிலர்.
Practically no one has any knowledge of who is actually Bhagavan.
நடைமுறையில பார்த்தோம் அப்படினா யாருக்குமே உண்மையான பகவான் யார் அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு அறிவுமே இல்லாம இருக்காங்க.
And this is the root reason of why there are so many problems in human society.
மனித சமுதாயத்துல ஏன் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மூல காரணமே இதுதான்.
Anyway, material life is full of problems.
எப்படி இருந்தாலும் ஜட வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிரச்சனைகள் நிரம்பியதுதான்.
It must be because in this material situation we are cut off from our original blissful situation of loving service to Krishna.
இது இப்படித்தான் இருந்தாலும் ஏன் அப்படின்னா இந்த ஜட வாழ்க்கையில இருக்கிறது மூலமா கிருஷ்ணர் கூட இருந்து நம்ம நித்தியமா அவருக்கு ஆனந்தமயமான சேவை செய்யறதுல இருந்து நம்ம துண்டிக்கப்பட்டிருக்கிறோம்.
And we although that tendency to consider there is God is there, but we tend to consider someone as God according to what they can do for us, giving us material goods.
கடவுள் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான திறமை நம்ம கிட்ட இருந்தா கூட நம்ம என்னுடைய ஜட எனக்கு பௌதிகமா வரங்களை கொடுக்கக்கூடிய அளவுல எனக்கு இவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கறத வச்சு நம்ம கடவுளை மதிப்பிடுறோம்.
But the world situation is getting worse and worse and worse.
உலகத்தினுடைய சூழ்நிலை மிகவும் மோசமா 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 போயிட்டு இருக்கு.
Because either people are completely atheistic or in the name of religion they are cultivating enviousness.
மக்கள் முழுக்க முழுக்க நாத்திகவாதிகளா இருக்காங்க. அப்படி இல்லனா மதம் அப்படிங்கிற பேரிலேயே மக்கள் வந்து முழுமையான ஒரு பொறாமையான எண்ணத்தை வளர்த்துட்டு இருக்காங்க.
Enviousness means that there's no actual love for God. They don't know who he is. They have no intention of surrendering to him.
பொறாமை அப்படினா யார் கடவுள் அப்படிங்கறத பத்தி தெரியாது. அவங்க சரணடையறதுக்கான எந்த ஒரு ஆர்வமுமே அவங்க கிட்ட கிடையாது.
But they adopt some religious path so that they can become to get some advantage in exploiting the world and exploiting other people.
ஆனா அவங்க ஒரு வகையான மதம் சார்ந்த பாதைகளை வழிவகுக்கிறாங்க. அதன் மூலமா மற்ற மக்களை வந்து வஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தை அடிப்படையாச்சு.
And they think that, well, whichever one does the job best for me, that one I'll worship.
So யாரெல்லாம் எனக்கு வந்து நல்ல விதத்துல எனக்கு வேலை செய்வாங்களோ அவங்கள வந்து நான் கடவுள்னு வழிபடுறேன்னு சொல்லி சொல்றாங்க.
If Murugan gives me a crore rupees, I'll worship him. If not, then I'll worship some Baba or some Paramahamsa or someone or something.
Murugan வந்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் அப்படின்னா அப்ப நான் முருகனை வழிபடுறேன். அப்படி இல்லைன்னா நான் ஒரு பாபாவோ இல்ல ஒரு பரமஹம்சரையோ இல்ல யாரோ ஒருத்தர நான் வழிபட்டு இருப்பேன்.
And if nothing of that works, then I'll become a Christian.
அப்படி எதுவுமே வேலை செய்யல அப்படின்னா நான் உடனே கிறிஸ்டியனா மாறிடுவேன்.
At least I can get some concession from the
government.
So, this kind of religion is not lauded, it's not praised by Srimad Bhagavatam.
இத்தகைய இந்த விதமான மதங்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல பாராட்டப்படுறது கிடையாது.
There is something, some reflection or something resembling religion or approaching God.
கடவுளை அணுகிறதுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் ஏதோ அது மாதிரி தோன்றக்கூடியதா மக்கள் மத்தியில நிறைய இருக்கு.
But because it is conducted in ignorance for a wrong motive, it never really approaches the platform of true religion.
ஆனா அது அறியாமையினுடைய தளத்திலையும் தவறான ஒரு உள்நோக்கத்தோடையும் அணுகப்படுறதுனால உண்மையான மதத்தினுடைய தரத்துக்கு வர்றதே கிடையாது.
Which is to understand one's position as the eternal servant of Krishna.
உண்மையான மதத்தினுடைய தளம் அப்படினா ஒருத்தர் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது.
And serve him without any personal motive.
அத புரிஞ்சுட்டு கிருஷ்ணருக்கு எந்த ஒரு சொந்த உள்நோக்கமும் இல்லாம சேவை பண்றது.
That is the platform of actual bliss.
அதுதான் உண்மையான ஆனந்தத்தினுடைய தளம்.
But people don't know this.
ஆனா மக்களுக்கு இது அறியறது இல்ல.
So the purpose of the Krishna conscious movement is to give people this knowledge.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய குறிக்கோள் மக்களுக்கு இந்த அறிவை கொடுக்கிறது.
But mostly people, they don't want this knowledge.
ஆனா பெரும்பாலான மக்களுக்கு இந்த அறிவு விரும்புறது கிடையாது.
They feel threatened by it. That I'm already getting my sense gratification by some means or other, and now these people want to interfere with that.
நான் வந்து ஏதோ ஒரு வழிமுறையில என்னுடைய புலனுகர்ச்சியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த மக்கள் இதுல வந்து தொந்தரவு பண்றாங்களேமா.
Oh, they think, well, yeah, okay, let's have a look and see. Let's see what I can get out of this. So, the preaching of the Krishna conscious movement is meant to bring a whole change in the whole way that people think and consider the world.
இந்த பிரச்சார கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் பண்றது அப்படின்னா மக்கள் இந்த உலகத்தை பத்தி என்ன மாதிரியான பார்வைகள் வச்சிருக்காங்களோ அது மொத்தத்தையும் மாற்றுறதுன்னு அர்த்தம்.
It's not really a matter of converting people from Christians to Hindus or from demigod worshippers to Krishna worshippers.
இது வந்து வெறுமனா ஒரு கிறிஸ்தவர்களை இந்து மதத்துக்கு மாற்றுறது அப்படிங்கறதோ இல்ல தேவர்களை வழிபடுறவங்களை கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு மாற்றுறது அப்படிங்கறதோ கிடையாது.
It's a different proposition altogether.
இது ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இது முற்றிலுமே வேறுபட்டதா அமையும்.
You see, people, they're worshipping Murugan for what they want to get, and instead they worship Jesus for what they want to get. So it's the same perverted attitude in a different approach, that's all.
மக்கள்
வந்து a different form.
மக்கள் ஏதோ ஒரு ஜட பலனை அடையறதுக்காக முருகனை வழிபடுறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு அவங்க இயேசு வழிபடுறாங்க அப்படின்னா அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயத்தினுடைய திரிபடைந்த ஒரு ரூபமாக தான் அமையுது.
So the Krishna conscious movement is meant for teaching people that we are not supposed to approach God for what we can get from him.
கடவுள் கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கற காரணத்துக்காக நம்ம கடவுளை அணுக கூடாது அப்படிங்கறத சொல்லி தரதுக்கானது இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்.
We should have faith that he loves us and he will provide everything that we need.
அவர் நம்ம மேல அன்பு செலுத்துறார். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகளை எல்லாமே அவரே பூர்த்தி செய்வார் அப்படிங்கறதுல நமக்கு நம்பிக்கை இருக்கணும்.
And we should also consider that our relationship with him should not be selfish.
நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுமுறை சுயநலமாக தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும்.
Acharyas on the path of Krishna consciousness, they have written so many beautiful poems and songs describing the bliss of serving Krishna without any personal motivation.
இந்த கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பூர்வீக ஆச்சாரியர்கள் நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. அதன் மூலமா கிருஷ்ண பக்தியில எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம செயல்படுறதுனால வரக்கூடிய ஆனந்தத்தை அவங்க அந்த பாடல்கள்ல விளக்குறாங்க.
Instead of worshipping someone or something that we think is God for what we can get, we simply worship Krishna because he is Bhagavan.
நமக்கு என்ன கிடைக்கும் அந்த நபர்கிட்ட இருந்து இதுல இவங்க இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத மனதுல வச்சுட்டு யாரையோ யாரோ ஒருத்தர கடவுள் அப்படின்னு வழிபடுறத காட்டிலும் கிருஷ்ணரை வழிபடுறது அப்படிங்கறது உயர்ந்தது.
There is no personal desire.
அப்படி கிருஷ்ணரை வழிபடுறதுல சுயநல நோக்கங்கள் எதுவும் இருக்காது.
Devotees are extremely happy.
ஆனா பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவுல மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க.
Just in chanting the names of Krishna.
கிருஷ்ணருடைய திருநாமங்களை சொல்றதன் மூலமாக அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க.
And decorating his form or seeing his beautiful form.
கிருஷ்ணருடைய அற்புதமான ரூபத்தை அலங்கரிக்கிறதன் மூலமாகவும் அந்த ரூபத்தை பார்க்கறதன் மூலமாகவும்.
And remembering his activities and qualities.
அவருடைய செயல்கள் மற்றும் குணங்களை ஞாபகப்படுத்துறதன் மூலமாகவும்.
So this knowledge is required to be distributed in human society.
அதனால இந்த அறிவை நம்ம மனித சமூகத்தை விநியோகிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
Previously it was there in Indian society to a large extent.
முன்னாடி இந்திய சமூகத்துல ரொம்ப அதிகமான அளவுல இந்த அறிவு அப்படிங்கிறது இருந்துட்டு வந்தது.
People took pleasure in hearing of the qualities and pastimes of Rama and Krishna.
மக்கள் வந்து ராமர் மற்றும் கிருஷ்ணருடைய குணங்களையும் லீலைகளையும் கேட்கறதன் மூலமா ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிருந்தாங்க.
Practically the whole of Indian society was God conscious.
நடைமுறையில பாத்தீங்க அப்படினா மொத்த இந்திய சமூகாயமே வந்து கடவுள் உணர்வோட தான் இருந்தது.
But people have lost that.
ஆனா மக்கள் இப்ப அதை இழந்துட்டாங்க.
So this Krishna conscious movement is meant to restore.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது அதை மீண்டும் புதுப்பிப்பதற்கானது.
It's a little difficult at the present time because the culture has broken down to such a large extent.
அது தற்போதைய சூழ்நிலையில கொஞ்சம் கடினமானதா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கலாச்சாரமானது ரொம்ப பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு.
If we want to talk about Krishna, who will we talk with?
நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசணும் அப்படின்னா எந்த மக்கள்கிட்ட நம்ம அதை பத்தி பேச போறோம்?
If we want to discuss the pastimes of Krishna, who will appreciate them?
நம்ம கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னா யார் அதை பாராட்ட போறாங்க?
Due to bad propaganda, people think, well, this is just a waste of time, or it's got nothing to do with me.
தவறான பிரச்சாரத்தின் மூலமா மக்கள் இதெல்லாம் சும்மா காலத்தை நம்ம வந்து வீணடிக்கிறது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க.
Still, people have some respect for sadhus.
இருந்தாலும் மக்கள் கிட்ட சாதுக்களுக்கு கொஞ்சம் மரியாதை அப்படின்னு இருக்கு.
But that's also for the wrong reason.
ஆனா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தவறான நோக்கத்தோட தான் இருக்கு.
Because I think if I see a sadhu, I'll get some good material fortune.
ஏன் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சாதுவை பார்த்தேன் அப்படின்னா அதன் மூலமா எனக்கு பௌதிக அதிர்ஷ்டம் ஏதாவது கிடைக்கும்.
Although dishtam is the word for good luck, is it?
Adhishtam.
Adhishtam means good luck. So, although some people are making propaganda that seeing a sadhu is bad luck.
ஆனா ஒரு சில மக்கள் என்ன மாதிரி விளம்பரம் படுத்துறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதுக்களை பார்க்கறது துரதிருஷ்டம்னு சொல்றாங்க.
துர்திருஷ்டம். It's Sanskrit. So, and other people think that the most pious activity you can do is to kill a cow or a sadhu.
இன்னொரு சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இருக்கிறதே ரொம்ப நல்ல காரியம், நீ செய்யறது என்ன அப்படின்னா ஒரு சாதுவையோ இல்ல பசுவையோ கொல்றதுன்னு.
In cow killing, that's allowed in this sinful land of India, Papa Bhumi. It used to be called Punya Bhumi.
India punya bhumi appadina alaikapattirundhathu, ana innikku paapa bhumiya irukku. Ippadipatta paapa bhumiya irukkanaala Indiyala pasuva kolradhu appingiradhu anumadhikkapadudhu.
So far, killing sadhus is not allowed by law.
இதுவரைக்கும் சட்டபூர்வமா சாதுக்களை கொல்றது அப்படிங்கறது அனுமதிக்கப்படல.
But when there are riots and there's no law, then certain persons they take advantage to, let's see if we can find any sadhus for killing.
ஆனா ஏதாவது வன்முறை காலத்துல போது, ஏதாவது வன்முறை நடக்கும் போது, அப்ப எந்த சட்டமும் நடைமுறையில இல்லாத பட்சத்துல அவங்க வந்து அந்த வன்முறையாளர்கள் ஏதாவது சாதுவை நான் கண்டுபிடிக்க முடியுமா, அவங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி தேடல பார்க்கிறோம்.
So it's a very confused situation.
So இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப குழப்பமானதா இருக்கு.
And many people, their consciousness is so poor that they can hardly even begin to understand these topics.
நிறைய மக்களுடைய உணர்வு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா அவங்களால இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்க கூட முடியல.
This is the situation in Kali Yuga.
இதுதான் கலியுகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு.
So for people who are of very poor spiritual discrimination, who cannot even begin to understand any philosophy, we tell them, take prasadam, at least do that.
யாரால வந்து இந்த ஆன்மீக விஷயங்களை ஆரம்பிக்க கூட முடியாதோ, யாரால இதை பத்தி எதையுமே அதுக்கான கருத்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கூட தன்மை இல்லாம இருக்காங்களோ, அவங்க கிட்ட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பிரசாதம் எடுத்துக்கோங்க.
சைதன்ய மகாபிரபு's program is to go everywhere with groups of devotees chanting the holy names of Krishna.
சைதன்ய மகாபிரபுடைய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, எல்லா இடங்களுக்கும் ஒரு கும்பலா போய் நிறைய பக்தர்களோட போய் அங்க கிருஷ்ணருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்றது.
Because even if they don't want to, that by hearing the names of Krishna they will become purified.
Yeah, abina avanga idha virumbala abina kuda krishnarude naamatha kekkuradhu moolamaga avanga thoomi adaivaanga.
One of the associates of Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu was Gadadhar Das.
Chaitanya Mahaprabhu matrum Nityananda rude sagakalla oru thar yaar abina Gadadhar Das.
So he was told, you go everywhere, house to house, and ask people to chant Hare Krishna.
அவர் கிட்ட என்ன சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னா, நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் அவங்கள ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல சொல்லணும்.
So he went to the house of the Qazi, the Muslim ruler.
அவங்க ஒரு முஸ்லிம் ஆட்சி செஞ்சிருந்த காசியுடைய வீட்டுக்கு போனாங்க.
And he called out, chant Hare Krishna, chant Hare Krishna.
அவங்க அங்க போய் கூவினாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க.
And the Qazi came out on his veranda, thought this guy is crazy.
அந்த காசி அவங்க வீட்டுல மேல வந்து பார்த்தாரு, இந்த ஆளுங்கெல்லாம் சும்மா பைத்தியக்காரங்க.
You know, I have people, he doesn't know that I punish people for chanting Hare Krishna. He's asking me to chant Hare Krishna.
ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா நான் மக்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கறது இவனுக்கு தெரியலையா? இவன் வந்து என்னையே ஹரே கிருஷ்ணான்னு சொல்ல சொல்றானேன்னு.
So he thought there's no use to punish him. He's just completely crazy.
இந்த நபரை வந்து நம்ம தண்டனை கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, மூணு பைத்தியக்காரனாட்டம் பேசிட்டு இருக்காங்க.
So he told him, okay, I'll chant Hare Krishna tomorrow.
உடனே அவர் சொன்னாரு காசி கதாதாட்ட, சரி சரி நான் வந்து நாளைக்கு ஹரி கிருஷ்ணா சொல்றேன்.
So Gadadha Das was very happy and said, well, you just said Hare Krishna once, just go on.
அவரு கதாதர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு காசி கிட்ட சொல்றாரு, நீங்க இப்பதானே ஹரே கிருஷ்ணன் ஒரு தடவை சொன்னீங்க, இதே தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க.
So devotees, they take many risks to spread the teachings of Krishna consciousness.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வினுடைய விஷயங்களை பிரச்சாரம் பண்றதுக்காக பக்தர்கள் நிறைய அபாயங்களை சந்திக்க நேரிடு.
Generally in India there's not much risk attached to preaching Krishna consciousness.
பொதுவா இந்தியாவில கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றதோட சம்பந்தமா பெரிய அளவுல அபாயங்கள் எதுவும் கிடையாது.
But in many countries there has been.
ஆனா நிறைய நாடுகள்ல அப்படி இருந்துட்டுதான் இருக்குது.
It used to be that in America, when our devotees they went for distributing books, that quite regularly people would just walk up to them and punch them in the face.
அமெரிக்கால நம்மளுடைய பக்தர்கள் புத்தக விநியோகம் பண்ணிட்டு இருந்த போது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்ம பக்தர்கள் போய் புத்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் நேரா அவங்களுக்கு நேரா வந்து மூஞ்சிலே ஒரு குத்து விடுவாங்க.
Why?
Yeah.
Because they believe in free expression.
Yeah, abina avanga romba sudandharama irukano abingaradhula nambikkaiyoda irukranga.
If you don't like something, you express it.
Neenga vande ungalku edhu edhaavum pudikala abina odane neenga adha vande velikaatirunu nenikiraanga.
So that's pretty low class, but it was common in America.
அது ரொம்ப கீழ்நிலைதான், ஆனா அது வந்து அமெரிக்கால ரொம்ப பொதுவா இருந்துன்றது.
Although nowadays things have changed and many people in America appreciate this movement also.
ஆனா இப்போ வந்து சூழ்நிலை மாறி இருக்கு, அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் கூட நிறைய பேர் வந்து இந்த இயக்கத்தை பாராட்ட தான் செய்றாங்க.
One of my disciples in America he was distributing books, he was out in his dhoti and shaved head, tilak and all these things.
என்னுடைய சிஷியர்கள் ஒருத்தர் அமெரிக்கால இருக்கார், அவர் வந்து தோத்தியோட திலகம் அணிஞ்சுட்டு குடுமி வச்சுட்டு அவர் வந்து வெளியில போய் புத்தகங்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப
இன் லாஸ் ஏஞ்சலஸ், which is maybe definitely one of the most materialistic cities in the world, famous for that.
அவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கார். அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமானது உலகத்திலேயே ஜட விஷயத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நாடுகள்ல நகரங்கள்ல ரொம்ப பிரபலமானதா இருக்கு.
And one businessman dressed in a very expensive suit approached him.
ஒரு தொழிலதிபர் ரொம்ப விலை மதிப்புடைய உடைய அணிஞ்சிட்டு அந்த பக்தரை அணுகினார்.
He said, just look at you and look at me. You're a monk and I'm a miserable materialist.
அவர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்றார், ஒன்ன நீ பாரு, என்ன பாரு, நீ வந்து ஒரு சாதுவா இருக்கிற, ஆனா நான் வந்து ஒரு துக்ககரமான ஒரு ஜடவாதியா இருக்கிறேன்.
So he was appreciated.
So அதன் மூலமா அவர் வந்து அவரை பாராட்டினார் அந்த பக்தரை.
Previously in Russia and other countries of the Soviet bloc, as it was called, it was devotees were persecuted for chanting Hare Krishna.
முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாலையும் சோவியத் யூனியனை சேர்ந்த பல்வேறு நாடுகள்லயும் பக்தர்கள் ஹரே கிருஷ்ணான் சொல்றதுக்காக இந்த சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க.
Nowadays devotees can practice Krishna consciousness openly.
ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்ய முடியுது.
Anyway, these are just some examples of how devotees, they have to be very determined to spread Krishna consciousness. One devotee was in prison in the USSR for chanting Hare Krishna. They took away his beads.
ஒரு பக்தர் அங்க ரஷ்ய நாடுகள்ல வந்து அவரு சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவருடைய ஜபமாலையை வந்து புடிங்கிச்சிட்டாங்க.
And the only food they gave them was water and some bread that was extremely hard.
அவரு கொடுக்கப்பட்ட உணவு என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி அப்புறம் ரொம்ப கல்லுமா இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பிரெட்.
So by with great difficulty they were able to break that bread, and it was hard enough that they could shape it into beads, and in this way they made the out of the hard bread they made chanting beads.
அவங்க என்ன பண்ணாங்க அப்படினா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரெட்டை உடைச்சு அந்த பிரெட் வந்து எந்த அளவுக்கு கல்லு மாதிரி இருந்தது அப்படினா அத வந்து அவங்களால ஒரு செதுக்க முடிஞ்சது. அத அந்த பிரெட்டை செதுக்கி அவங்க வந்து ஜெபமாலை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க.
So they couldn't stop the chanting.
அதனால அவங்க அந்த ஜபத்தை வந்து அவங்க நிறுத்த முடியல.
In Sydney in Australia, our devotees, they used to go out every day to chant Hare Krishna in the streets.
ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய சிட்னி நகரத்துல நம்மளுடைய பக்தர்கள் தினசரி வெளியில போய் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்ணுவாங்க.
And every day they were getting arrested for the crime of chanting Hare Krishna in the streets.
தினசரி பாத்தீங்க அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தெருவுல கீர்த்தனம் பண்றாங்க அப்படிங்கிற குற்றத்துக்காக கைது செய்யப்படுவாங்க.
So they wrote to Prabhupada and said, well, what should we do? We're getting put in prison all the time.
அவங்க வந்து பிரபாதருக்கு கடிதம் எழுதி சொன்னாங்க நாங்க வந்து தினசரி வந்து இந்த மாதிரி சிறையில அடைக்கப்படுறோமே இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு.
Prabhupada wrote a letter back and said it doesn't matter.
பிரபாதே இது அதனால ஒண்ணும் பெரிய பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பி கடிதம் எழுதுறாரு.
You go on chanting Hare Krishna in the prison, doesn't matter.
நீங்க வந்து சிறையில ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தொடர்ந்து கீர்த்தனம் பண்ணிட்டே இருங்க இது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாதுங்க.
So the devotees did that, they went on chanting in the prison.
பக்தர்கள் அதே மாதிரி சிறையிலேயே வந்து தொடர்ந்து கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தாங்க.
And eventually the public opinion changed and they thought, you know, why are we wasting so much time? There are so many real criminals in this city. And the police department, they can't catch any real criminals, so they catch the Hare Krishnas instead, and the people all turn against the police.
ஆனா பொதுமக்களுடைய அபிப்பிராயமானது மாறி போச்சு. பொதுமக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஏன் இந்த போலீஸ்காரங்கெல்லாம் வந்து இந்த ஹரே கிருஷ்ணாக்காரங்களை கைது பண்றதுல தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. நகரத்துல வந்து நிறைய உண்மையான கைதிகள் இருக்கிறாங்க. அந்த உண்மையான குற்றவாளிகளை பிடிக்காம தவறான குற்றவாளிகள்னு சொல்லி இந்த ஹரே கிருஷ்ணாக்காரங்களை பிடிச்சி நேரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் காவல்துறைக்கு எதிராக திரும்பிட்டாங்க.
So preaching Krishna consciousness is very difficult, there's no doubt.
அதனால கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதுதான், அதுல சந்தேகம் கிடையாது.
Even in India,
இந்தியால கூட பாத்தீங்கன்னா அப்படிதான்.
Of course, it's at least here we're not getting imprisoned and tortured. No, I mean, I don't know of any cases.
இந்தியால வந்து நம்மள வந்து சிறையில அடைக்கிறதோ இல்ல துன்புறுத்துறதோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது.
People are generally more open and favorable to Krishna consciousness.
மக்கள் பொதுவா கிருஷ்ண பக்திக்கு சாதகமானவர்களா தான் இருக்காங்க.
But still it's very difficult to convince people to take to Krishna consciousness very seriously.
இருந்தாலும் இந்த கிருஷ்ண பக்தியை தீவிரமா ஏற்றுக்கொள்ள சொல்லி மக்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதா தான் இருக்கு.
People will come to the temple.
மக்கள் கோயிலுக்கு வருவாங்க.
And then they'll go to all the demigods' temples also.
அதுக்கப்புறம் அவங்க எல்லா தேவர்களுடைய கோயிலுக்கு கூட போவாங்க.
They'll take to Krishna consciousness.
இல்ல அவங்க கிருஷ்ண பக்தியே எடுத்துப்பாங்க.
But still they'll maintain so many material attachments.
இதனால எத்தனையோ ஜட பற்றுதல்களை அவங்க வந்து வச்சுட்டே இருப்பாங்க.
We tell people the simple method of becoming purified.
அதனால நாங்க மக்கள்கிட்ட தூய்மை அடையறதுக்கு மிகவும் எளிமையான முறையை சொல்லிக் கொடுத்துருக்கோம்.
You just follow all these things. You chant Hare Krishna, you follow these principles, and serve Krishna, you'll be purified.
நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க, இந்த கொள்கைகளை கடைபிடிங்க, இப்போ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்க, இதன் மூலமா நீங்க தூய்மை அடைவீங்கன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு பிரச்சாரம் பண்றோம்.
But they have such difficulty. Chanting Hare Krishna seemed the most pleasurable thing or the most purifying activity. People think it's a great burden.
இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை சொல்றது அப்படிங்கிறது இருக்கிறதே மிகவும் ஆனந்தகரமான ஒரு செயல். ஆனா மக்கள் வந்து இதை ஒரு சுமையா கருதுறாங்க.
If we hear and we understand that simply by chanting the names of Krishna we can achieve all spiritual success, we should be very eager to do so.
எளிமையா இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை சொல்றது மூலமாவே எல்லா விதமான ஆன்மீக வெற்றியும் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறத நம்ம கேட்கும் போது அதை செய்யறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆர்வமுடையவர்களா ஆகணும்.
We have to be pushed, chant one round.
Okay,
now chant two rounds. So like this, with great difficulty, people, like it's the worst austerity, they slowly, slowly start increasing their rounds.
அவங்க வந்து தாங்க ஜபம் பண்ணக்கூடிய மாலையில வந்து ரொம்ப படிப்படியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய காரியம் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஜபமா ஒவ்வொரு மாலையா அதிகப்படுத்துறாங்க.
Gradually people start to come in and then they give up onions and garlic and offer their food to Krishna.
படிப்படியா அவங்க வந்து கோயிலுக்கு வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் விட்டுட்டு தங்களுடைய உணவை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
Then they go to their relatives and their relatives say, why are you eating onions? Oh, okay. And then they stop being Krishna Das and they become relative Das again.
அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுதுன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் எங்கேயாவது ஒரு உறவினர் வீட்டுக்கு போகும்போது ஏய் ஏன் நீ வந்து இந்த மாதிரி வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதாசனா இருக்கிறத விட்டுட்டு உறவினர்களுடைய தாசனா மாறிடுறாங்க.
So we should be very serious in Krishna consciousness.
நம்ம கிருஷ்ண பக்தியில ரொம்ப தீவிரமுடையவர்களா இருக்கணும்.
But unfortunately in many cases we're not.
ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம நிறைய நாட்கள் நிறைய நேரங்கள் அப்படி இருக்கிறது இல்ல.
So it's very difficult to get people to take this very seriously.
இத வந்து ரொம்ப தீவிரமா ஏற்றுக்கொள்ள சொல்றது மக்கள்கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கடினமா தான்
இருக்கு. We don't understand what a precarious situation we're in.
நம்ம எத்தகைய ரொம்ப கடினமான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல.
By the power of Maya, we think that, well, everything's okay. I don't need to take Krishna consciousness seriously.
மாயையுடைய சக்தியின் காரணமா நம்ம வந்து எல்லாமே நல்லாதான் இருக்கு, நான் இந்த கிருஷ்ண பக்தியை தீவிரமா ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம்.
We don't realize the value of this human birth.
இந்த மனித பிறவியினுடைய முக்கியத்துவத்தை மகத்துவத்தை நம்ம உணர்றது கிடையாது.
So we're trying to inculcate this knowledge in human society.
இந்த ஞானத்தை மனித சமுதாயத்துல உட்புகுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
It is difficult.
இது கடினமானதுதான்.
But we have to keep on trying.
ஆனா நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கணும்.
Gradually people will come to understand what is the importance of Krishna consciousness.
படிபடியா இந்த கிருஷ்ண உணர்வுனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுக்கு மக்கள் முன் வருவாங்க.
We should not become discouraged because some people don't take it, or many people don't take it very seriously.
நிறைய மக்கள் இத வந்து தீவிரமா ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறதனால நம்ம வந்து நம்மளுடைய ஆர்வத்தை இழந்துட கூடாது.
Our duty is simply to try to is our duty to try to spread this knowledge.
இந்த அறிவை பரப்புறதுக்கு முயற்சி பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை.
And duty means not just like you do people go to their factory and their office and they do it just because they have to do it.
கடமை அப்படின்னா ஏதோ இப்ப மக்கள் வந்து அலுவலகத்துக்கு போய் அவங்க செஞ்சாகணும் அப்படிங்கறனால கட்டாயம் செஞ்சாகணும்ங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான கடமை கிடையாது இது.
But they have no feeling for that.
அப்படி அலுவலகத்தை போய் வேலை செய்யறவங்க கிட்ட அந்த பணியில அவங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் கிடையாது.
They don't, you know, they don't have any intrinsic feeling for the factory.
அவங்க அந்த தொழிற்சாலை மேல எந்த ஒரு ஆழமான விருப்பமோ உணர்ச்சிகளோ கிடையாது அவங்களுக்கு.
If they get another job in another factory that pays 10 rupees a week more, then they'll change their job.
இன்னொரு தொழிற்சாலையில வேற ஒரு வேலை கிடைச்சு அங்க வந்து ஒரு 10 ரூபாய் அதிகமா கொடுக்கறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா உடனே அவங்க அந்த வேலையை வந்து மாத்திடுவாங்க.
So it's like that with demigod worship also. People are worshipping one demigod and someone says, hey, why don't you worship? I'm getting this, this, that. And they say, okay, I'll try that one instead.
தேவர்களை வழிபடுறது அப்படிங்கறது அவங்க நினைக்கிறாங்க, ஓ இந்த தேவரை நான் வழிபட்டு இருக்கேன், உடனே இன்னொருத்தர் வந்து ஏய் நீ ஏன் அவரை வழிபடக்கூடாது, அந்த இன்னும் அதிகமா கிடைக்குது, இது இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாவிடுறாங்க.
There is no real feeling or love.
அங்க வந்து உண்மையான உணர்ச்சிகள் அப்படிங்கறது அன்புங்கிறது அங்க கிடையவே கிடையாது.
But devotees of Krishna, they try to spread Krishna consciousness.
ஆனா கிருஷ்ணருடைய பக்தர்கள் இந்த கிருஷ்ண உணர்வை பரப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க.
Not just because they're supposed to, but they have feeling for Krishna.
இதனா ஏதோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேர்ல அவங்க இந்த முயற்சியை பண்றது இல்ல, அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு உணர்ச்சி இருக்கு அவங்களுக்கு.
And they feel sorry seeing that so many people are wasting their human form of life without serving Krishna.
கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாம எண்ணிலடங்காத மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது கிருஷ்ண பக்தர்கள் வருத்தப்படுறாங்க.
மனுஷ்ய ஜனம பாய ராதா கிருஷ்ண போஜிய ஜானிய அஸ்வினிய விஷகாய தோஸ் ஹூ டு நாட் டேக் டு கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் தென் நோயிங்லி ட்ரிங்கிங் பாய்சன் ஸ்பாயிலிங் தேர் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப்.
யாரெல்லாம் வந்து இந்த கிருஷ்ண உணர்வை எடுத்துக்காம இருக்காங்களோ அவங்க தெரிஞ்சே விஷத்தை குடிக்கிறாங்க, தங்களுடைய மனித பெருமையை வீணடிக்கிறாங்க.
So especially during this month of December, we are promoting that please everyone take these books of Krishna consciousness.
அதுல குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல நம்ம எல்லார்கிட்டையும் வேண்டுகோள் எடுக்கிறோம், எல்லாரும் தயவு செய்து இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ளுங்க.
This is the month in which Lord Krishna spoke Bhagavad Gita.
இந்த மாதத்துல தான் கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசம் பண்ணார்.
But actually Krishna is always speaking Bhagavad Gita. Through his devotees, the speaking of Bhagavad Gita is going on and on and on.
அவருடைய பக்தர்களின் மூலமா இந்த பகவத்கீதைய பேசுறது அப்படிங்கிறது தினசரி போயிட்டே தான் இருக்கு.
Once a devotee in London asked Srila Prabhupada, is Bhagavad Gita ever spoken outside India?
ஒரு தடவை பிரபுபாதர் கிட்ட பக்தர் ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த பகவத்கீதையை எப்படியாவது இந்தியாவுக்கு அப்பால இத பேசி பேசப்பட்டிருக்கா அப்படின்னு.
Prabhupada said, I'm here, I'm speaking Bhagavad Gita, this is outside India.
பிரபுபாதர் பதில் சொன்னார், நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன், இந்தியா விட்டு வெளியில இருக்கேன், இங்க வந்து பகவத்கீதை பேசப்பட்டது தானே இருக்கு.
So the devotee was thinking, does Krishna speak Bhagavad Gita outside of India?
அந்த பக்தர் வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை இந்தியாவுக்கு வெளியில பேசலையா அப்படிங்கறத நினைச்சிட்டு வந்தார்.
But Srila Prabhupada speaking Bhagavad Gita is the same result we will get if we hear as attentively and as seriously as our dear heart Krishna.
கிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னதுனால என்ன பலன் அடையப்பட்டதோ அதே விஷயத்த பிரபுபாதர் பகவத்கீதையை சொல்லும் போது அர்ஜுனன் எப்படி ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு கவனமா பணிவோட கேட்டானோ அதே மனப்பான்மையோட நம்மளும் கேட்டோம்னா அதே பலனை நம்மளும் அடைய முடியும் பிரபுபாதத்துக்கு வந்து கேட்கறது மூலமா.
So throughout this month and throughout the year and throughout our lives we should try to help this mission of spreading Krishna consciousness.
இந்த மாதம் முழுக்க இந்த வருடம் முழுக்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை முழுக்க இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புறதுக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்.
Why? What will we get from doing it?
ஏன் இப்படி பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்?
If we ask anyone to do any activity, then what will I get from doing it?
நீங்க மத்தவங்க போய் ஏதாவது யாரையாவது இந்த காரியத்தை பண்ணு அப்படி கேட்டினா உடனே அவங்க கேட்பாங்க, இதனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும்?
Let's go and practice volleyball.
நாம வந்து போய் வாலிபால் விளையாடலாம், பயிற்சி பண்ணலாம்.
Why?
ஏன்?
Well, if we practice enough, we might win the state championship.
நம்ம வந்து முறையா பயிற்சி பண்ணோம் அப்படின்னா மாநில அளவுல நம்ம வந்து முதல் நபரா வரலாம்.
So devotees, they're not interested in winning volleyball championships or any championship.
ஆனா பக்தர்களோ இந்த மாதிரி வாலிபால்ல வந்து முதல் நிலை அடையிறது அப்படிங்கறதுலயோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல யாரும் காட்டுறது கிடையாது.
Why should we serve Krishna? Why should we try to spread this Krishna consciousness?
ஏன் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்? ஏன் இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புறது நம்ம முயற்சி பண்ணணும்?
Those who have captured the spirit of Krishna consciousness, they don't think, what will I get out of this?
யார் வந்து இந்த கிருஷ்ண பக்தியினுடைய உணர்வை வந்து கைப்பற்றினாங்களோ அவங்க வந்து இந்த கிருஷ்ண பக்தினால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறது கிடையாது.
They simply want to see that Krishna is satisfied.
அவங்க கிருஷ்ணர் திருப்தி அடைகிறாரா அப்படிங்கறத பாக்கிறதுல மட்டும்தான் ஆர்வம் நேர்வா இருக்காங்க.
And they want to see that people are that all the brothers and sisters, all living entities are saved from birth and death and established in the blissful spiritual life of Krishna consciousness.
Krishna பக்தர்களோட விருப்பம் என்ன அப்படின்னா அவர்களுடைய சகோதரர்களா இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாளிகளுமே வந்து இந்த கிருஷ்ண பக்தியை அடைஞ்சு அவங்க பிறப்பிறப்பு அப்படிங்கிற சுழற்சியில இருந்து விடுதலை பெற்று நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கறதுதான்.
So see what you can do to help with this.
அதனால இந்த இந்த இயக்கத்தை பரப்புறதுக்கு உங்களால என்ன முயற்சி உங்களால என்ன நன்மை செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க.
To try to help to spread this movement.
இந்த இயக்கத்தை பரப்புறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க.
Distribute these books.
இந்த புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்க.
And help others to get this knowledge by which they can be uplifted to Krishna consciousness.
மற்றவர்களை கிருஷ்ண உணர்வுக்கு உயர்த்தறதுக்கு உதவக்கூடிய இந்த ஞானத்தை மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
All right, Hare Krishna. Is there any question about this?
இப்போ இத பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
Yeah, please.
ஒரு கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கிறவங்க ஒரு நம்மா வந்து வயசுக்கு இறந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து உணவு வீடு கொடுக்க போறதுல அது வந்து நான் குருசியில பரம்பரை போல அறிஞர் சொல்லி அப்படின்னு சொல்றாரு. சோ எங்க அம்மா இறந்ததுக்கு நான் தேதி வந்து வருஷம் கொண்டாடலாமா இது எப்படி நான் செய்யறேன்.
Say it again so everyone can hear.
அவர் வந்து அவருடைய அவருடைய தாய் இறந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க கிருஷ்ண பக்தியில இருக்க கிடையாது. கிருஷ்ண அர்ஜுனன் வந்து சொல்றான் உணவும் நேரம் நம்ம கொடுக்கற இது நின்று போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான் கீதையில. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நான் இப்போ என்னுடைய தாய்க்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது.
His mother has left body last year and he is saying that as a Vaishnava do we need to offer this pinda and other thing this rituals
for Vaishnavas it's not required to do this.
Vaishnavargalukku indha sadangalai seiyanum abingiradhu avasiyam kedaiyadhu.
By performing devotional service everything is taken care of.
Bhakti thonda nerivetrathai moolamave matrathu ellame thana nerivetrapadum.
Devarshi bhutapta vinam pitrinam na kinkaro nayam ranicharajam sarvatmana yah sharanam sharanyam kato mukundam parihritya kantam. The different kinds of debts to the pitris, the forefathers, the people in general, to living beings in general, to the devas and to the rishis, these debts do not have to be discharged by persons who have surrendered to Krishna because Krishna takes care of everything.
முன்னோர்கள் மற்ற உயிர்வாளிகள் மற்ற மனிதர்கள் தேவர்கள் இவங்க எல்லாருக்கும் நம்ம என்னெல்லாம் கடன்பட்டிருக்கோமோ அந்த யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறாங்களோ அவங்க மற்ற இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம பட்டிருக்கக்கூடிய கடனுக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்திருக்கிறது காரணமாவே மற்றது எல்லாமே தானா கையாளப்படுது.
Nevertheless, if you want to, you can perform some ceremony, at least that might that your living relatives may be pacified that you are not that you're doing something. You may do that.
உங்களுடைய இருக்கக்கூடிய அப்படி இருந்தா கூட உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய மற்ற உறவினர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க ஏதோ ஒரு சில சடங்குகளை செய்யலாம்.
You may take the opportunity on the on that specific date to call Vaishnavas to your home, have Sankirtan in the home, and distribute prasadam.
அந்த குறிப்பிட்ட நாள நீங்க வந்து ஒரு 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 நல்ல உபயோகமா எடுத்துட்டு அந்த நாள்ல உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் உங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு பக்தர்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுல நீங்க சங்கீர்த்தனம் பண்ணி எல்லாருக்கும் நீங்க பிரசாத விநியோகம் பண்ணலாம்.
General shraddha system is meant to benefit people materially.
பொதுவான ஸ்ரார்த்த வழி ஸ்ரார்த்த முறை அப்படிங்கிறது மக்களை ஜன ரீதியில அவங்களுக்கு நலனை கொடுக்கறதுக்கானது.
But devotees are not interested in giving any material benefit. There's no point.
ஆனா பக்தர்கள் வந்து எந்த விதமான ஜட பலனை யாருக்கும் கொடுக்கறதுல வந்து ஆர்வம் உடையவர்கள் கிடையாது, அதுல எந்த கருத்துமே கிடையாது.
So it's stated in Shastra that those who perform pure devotional service up to 21 generations of their relatives are liberated by that.
சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யார் ஒருத்தர் தூய பக்தி தொண்ட பயிற்சி செய்யறாங்களோ அதன் மூலமா அவங்களுடைய 21 தலைமுறை அவங்க வந்து எல்லாருமே முக்தி அடைக்கப்படுறாங்க.
So in Shastra there are very it's described that it's absolutely necessary that these ceremonies be performed, but Srimad Bhagavatam states that if you're a devotee of Krishna, that's automatically taken care of by your bhakti.
பொதுவா சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரியான சடங்களை செய்யறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதுன்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நீ பக்தரா இருக்கும்போது இந்த எல்லா சடங்குகளும் தானா நிறைவேற்றப்படுது.
We shouldn't think that we can practice Krishna consciousness in a very whimsical or half-hearted manner and that will have the same effect as those who are fully surrendered to Krishna.
அதனால நம்ம வந்து கிருஷ்ண பக்தி எப்படியோ அறகுறையா ஏதோ அரமனசோட நம்ம பயிற்சி பண்ணா கூட யார் ஒருத்தர் முழுமையா சரணடைஞ்சு பண்றாங்களோ அதனுடைய பலனை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க
கூடாது. We shouldn't think, well, performing shraddh is very expensive, so I'll just say Hare Krishna once and that'll be better.
நான் வந்து ஸ்ரார்த்தம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப செலவு அதிகமா இருக்கும், அதுக்கு பதிலாக நான் வந்து ஹரே கிருஷ்ணன் ஒரு தடவை சொல்லிடுவேன், அதன் மூலமா ரொம்ப நல்லது அடைஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது.
So to save yourself from that mentality and to save others from accusing you of being a creeper, a miser, then you can, the same amount of money which you might have spent for shraddh, you organize a sankirtan festival.
நீங்க
distribute prasadam.
அத்தகைய மனப்பான்மையில இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக, அதாவது நான் வந்து வெறும் ஹரே கிருஷ்ணா சொல்லி செலவு மிச்சப்படுத்திடலாம் அப்படிங்கிற மனப்பான்மையில இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காகவும், உறவினர்களுடைய உறவினர்கள் வந்து உங்களை கடுமையை வந்து கஞ்சன் கஞ்சன் அப்படின்னு சொல்றதுல இருந்து நீங்க பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நீங்க ஒரு சங்கீர்த்தனை ஏற்பாடு பண்ணி அதன் மூலமா மக்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து அதே பணத்தை நீங்க இப்படி செலவு பண்ணலாம்.
கஞ்சன் Kanjush. Any other question?
வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
All right. Well, if there's no other question, then we'll join in the beautiful arati ceremony of Shri Gauranitai.
வேற எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னா, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ கௌரநித்தாய் நடைபெற இருக்கக்கூடிய அழகான ஆரத்தியில நம்ம கலந்துக்கலாம்.
And chant Hare Krishna and be happy.
Anga appa Hare Krishna kirtana mani nama magichiya irukalam.
Hare Krishna.
Hare
Krishna. Hare Krishna. Krishna Krishna. Hare
Hare.
Hare
Rama. Hare Rama.
Rama Rama.
Hare Hare. Srila Prabhupada ki
jai.
Srimad Bhagavad Gita Unmai Guravil ki jai. Hare Krishna. Oh, I think the battery ran out. So I can take it from this, huh? Is it? Yeah, I have to take it from this again. Okay. Battery's running out.